الحمد لله نعبده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان نبينا محمدا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. اما بعد، فاوصيكم عباد الله بتقوى الله جل وعلا، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الذين يحبون أن تشيع الفاحشة في الذين آمنوا لهم عذاب أليم في الدنيا والآخرة والله يعلم وأنتم لا تعلمون. والخيل والبغال والحمير لتركبوها وزينة ويخلق ما لا تعلمون. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إن الله كره لكم ثلاثا، قيل وقال وكثرة السؤال وإضاءة المال. صدق رسول الله صلى الله عليه وسلم. இந்த உலகை படைத்து பரிபாலிக்கின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். சலாத்தும் சலாமும் இந்த உலகத்திற்கு அருளாக இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉத் தாபிஈங்கள், கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் மொஹ்மின்களாக வாழக்கூடிய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். இந்த உலகத்தில் வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பாளுங்களுக்கும் வசியம் செய்து கொள்கின்றேன். அங்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட அருட்கொடைகளை மனிதர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். வானம் தொடக்கம் பூமி வரையில் காணப்படுகின்ற அனைத்து படைப்பினங்களையும் அல்லாஹு தஆலா மனிதனுடைய நலவுக்காக, மனிதன் இந்த உலகத்தில் இருந்து மறுமையை சம்பாதிக்க வேண்டும், இறைவனின் பொருத்தத்துக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கின்ற சகல வஸ்துக்களையும் மனிதனை விடவும் சக்தி வாய்ந்த பிரம்மாண்டமான வஸ்துக்களையும் அல்லாஹ் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான். அல்லாஹ் சொல்கிறான், வானங்கள் பூமிகளில் இருக்கின்ற அனைத்து வஸ்துக்களையும் மனிதர்களே நான் உங்களுக்காக வசப்படுத்தி வைத்திருக்கின்றேன். கண்ணியமானவர்களே, எனவே இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள், உலகத்துடைய வஸ்துக்கள், உலகத்துடைய சாதனங்கள் மனிதனுக்கு சேவை செய்வதற்காக அல்லாஹ் படைத்திருக்கின்றார். இந்த உலகத்திலே வீசுகின்ற காற்றாக இருக்கலாம், பெய்கின்ற மலைகளாக இருக்கலாம், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் மனிதன் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், மனிதன் இந்த உலகத்தில் மறுமை சம்பாத்தியத்தில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வசப்படுத்தி வைத்திருக்கின்றார். கண்ணியமானவர்கள், எனவே இந்த வஸ்துக்கள் மனிதனுடைய கட்டுப்பாட்டை மீறக்கூடாது. உலகத்துடைய சாதனங்களுக்கு மனிதர்கள் அடிமையாக ஆகக்கூடாது, வசப்படக்கூடாது. ஏன்? அந்த வஸ்துக்களை கூட அல்லாஹ் மனிதனுக்கு அடிமையாக
சேவை செய்வதற்காக, மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காகத்தான் அல்லாஹ் வசப்படுத்தி வைத்திருக்கின்றான். எனவே இந்த உலகத்துடைய பாக்கியங்கள், அருட்படைகள் எதுவாக இருந்தாலும் அதனை மனிதன் முறையாக அனுபவிக்க வேண்டும், முறையாக பாவிக்க வேண்டும். வஸ்துக்களுக்கும் சாதனங்களுக்கும் மனிதன் அடிமையாக மாறக்கூடாது என்பதை அல்குர்ஆன் நமக்கு மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்லி காட்டுகின்றது. அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா குர்ஆன் அருளப்படக்கூடிய காலகட்டத்திலே, வஹி இறங்கக்கூடிய காலகட்டத்திலே காணப்படாத அருட்கொடைகளை, சாதனங்களை, வஸ்துக்களை இப்போது நாங்கள் வாழ்கின்ற இந்த காலத்திலே அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்தியிருக்கின்றார். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் விமானங்கள் இருக்கவில்லை, வாகனங்கள் இருக்கவில்லை, ஆனால் அல்குர்ஆன். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த ஒட்டக யுகம், அதிலே ஒட்டகத்திலே நபி அவர்களும் சஹாபாக்களும் பயணம் செய்த ஒரு காலம். கோவேரி கழுதைகளிலும் குதிரைகளிலும் பயணம் செய்த ஒரு காலம். அந்த காலகட்டத்தில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சூழலில் ஒட்டகமும் குதிரைகளும் கழுதைகளும் தான் மனிதன் பயணிக்கின்ற வாகனங்களாக பயன்படுத்தப்பட்டது. கண்ணியமானவர்களே, இதை அல்லாஹு தஆலா அல்குர்ஆனில் அருட்கொடை என்று சொல்கிறார். ஒரு மனிதன் ஒட்டகத்தில் பயணிக்கின்ற போது அந்த ஒட்டகத்தை அல்லாஹ் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுக்கின்றார். கழுதையில் பயணிக்கின்ற போது கழுதையை அல்லாஹ் அந்த மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுக்கின்றான். குதிரையை அல்லாஹ் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுக்கின்றான். கண்ணியமானவர்களே, இந்த வசப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய படைப்பினங்களை அல்லாஹ் அருள் என்று சொல்கிறான். நபி அவர்கள் மீது அல்லாஹு தஆலா புரிந்த அருட்கொடைகளை அல்குர்ஆன் அடுக்கிக் கொண்டு போகக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தை பேசுகிறது, கழுதையை பேசுகிறது, கோவேரி கழுதையை பேசுகிறது. அல்லாஹ் சொல்கிறான், நாங்கள் உங்களுக்காக, நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக, தூரமான பிரதேசங்களுக்கு நீங்கள் சிரமப்பட்டு போக வேண்டிய தூரங்களை வேகமாக செல்ல வேண்டும், அவசரமாக செல்ல வேண்டும், இலேசாக செல்ல வேண்டும் என்பதற்காக ஒட்டகத்தை நாங்கள் படைத்திருக்கின்றோம், கழுதையை நாங்கள் படைத்திருக்கின்றோம், கோவேரி கழுதையை நாங்கள் படைத்திருக்கின்றோம், குதிரைகளை படைத்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மனிதர்கள் ஒட்டகத்திலும் போக மாட்டார்கள், குதிரையிலும் போக மாட்டார்கள், கழுதையிலும் போக மாட்டார்கள், விமானங்களிலும் ரொக்கட்டுகளிலும் வாகனங்களிலும் அவர்கள் பிரயாணம் செய்வார்கள். கண்ணியமானவர்களே, அந்த காலத்தை, அப்படியான காலத்தில் இந்த உலகத்தில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய சாதனங்கள், விமானங்கள், வாகனங்கள் இவைகளை அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறார். ஒட்டகத்தை பார்த்துக் கொண்டிருந்த நபி அவர்கள், கழுதையில் பயணம் செய்த நபி அவர்கள், குதிரையில் பயணம் செய்த சஹாபாக்கள் இவர்களை பார்த்து அல்லாஹ் அதே வசனத்திலே சொல்கிறான், ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியாத, உங்களுடைய சிந்தனைக்கு படாத இன்னும் சில படைப்பினங்களை நான் படைக்க இருக்கிறேன். மனிதனுக்கு புத்தியை கொடுத்து, சிந்தனா சக்தியை கொடுத்து, மனித உள்ளத்தில் விமானத்தையும் அதே போன்று வாகனங்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் என்ற ஆற்றலை மனித உள்ளத்தில் இறைவன் ஏற்படுத்தினான். கண்ணியமானவர்கள், இதை தான் சொல்கிறான், நீங்கள் அறியாத, கேள்விப்படாத இன்னும் சில சாதனங்களை, படைப்பினங்களை நான் படைக்க இருக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்படியாக இந்த உலகத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் அனுபவிக்காத சில அருட்கொடைகளை நாங்கள் இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், சாதனங்களை நாங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, ஆனால் சில போது இந்த உலகத்திலே தொழில்நுட்பம் முன்னேறுகின்ற போது தொழில்நுட்ப சாதனங்கள் இந்த உலகத்தில் எழுச்சி பெற்று உலகத்திலே தாக்கம் செலுத்துகின்ற போது மனிதர்கள் இறைவனை மறந்து விடுவது குர்ஆன் சொல்கின்ற ஒரு கூற்றாக இருக்கிறது. அறக்கொடைகளை, நிஅமத்துக்களை, பாக்கியங்களை, வெகுமதிகளை உலகத்தில் மனிதர்கள் அனுபவிக்கின்ற போது அதை படைத்த, அதற்கு வழிகாட்டிய இறைவனை மறந்து விடுவார்கள் என்பதையும் அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான். ஃபலம்மா நஸூ மா துக்கிரு பி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு காலத்தில் அப்வாப குல்லி ஷை, மனிதர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள், இன்பமாக வாழ்வார்கள், உலகத்துடைய சாதனங்களை, உலகத்துடைய வஸ்துக்களை அவர்களுக்கு நாங்கள் வசப்படுத்திக் கொடுப்போம். அந்த காலகட்டத்திலே அவர்கள் குர்ஆனை விட்டும் தூரமானவர்களாக வாழ்வார்கள், வஹியை விட்டும் தூரமானவர்களாக வாழ்வார்கள், இறைவனுடைய சிந்தனையை விட்டும் தூரமானவர்களாக வாழ்வார்கள். அப்படி வாழ்கின்ற போது அவர்களை நாங்கள் அழிப்பதற்காக, அந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக நாங்கள் அவர்களுக்கு உலகத்துடைய சாதனங்களை, வஸ்துக்களை, கருவிகளை, டெக்னாலஜி என்று சொல்கின்ற தொழில்நுட்பத்தை நாங்கள் அவர்களுக்கு வசப்படுத்திக் கொடுப்போம். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் இறைவனின் அருள் இறங்குவது அல்லது இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை இந்த உலகத்தில் நாங்கள் அனுபவிப்பது சில போது அல்லாஹ்வுடைய தண்டனை, வேதனை இந்த உலகத்தில் இறங்குவதற்கும் ஒரு காரணம் என்பதை அல் குர்ஆன் சொல்கிறது. பலமான சுமாதுக்கிரோவே, மனிதர்களுக்கு நாங்கள் மறுமையை பற்றி சொல்லி இருக்கின்றோம், குர்ஆனை பற்றி சொல்லி இருக்கின்றோம், இறைவனுடைய சிந்தனையை பற்றி சொல்லி இருக்கின்றோம். எப்போதும் மனிதர்கள் இறைவனுடைய சிந்தனையை விட்டும் மறந்து வாழ ஆரம்பிப்பார்களோ, திக்ரை மறப்பார்களோ, குர்ஆனை மறப்பார்களோ, மார்க்கத்தை மறந்து விடுவார்களோ, அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரே அடியாக நாங்கள் அவர்களை அழிக்க மாட்டோம். அல்லாஹ் அங்கு தொழில்நுட்பத்தின் எழுச்சியை பேசுகின்றான், டெக்னாலஜியை அல்லாஹ் பேசுகின்றான். நாங்கள் அவர்கள் மீது உலகத்துடைய அனைத்து கயிறுகளையும் நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம். உலகத்துடைய சாதனங்களையும் வஸ்துக்களையும் நாம் அவர்களுக்கு வசப்படுத்திக் கொடுப்போம். அதுக்கு பின்னால் சொல்கிறான், இப்போது கையிலே மொபைல் வந்துவிட்டது, உலகத்தை காண்பதற்கா, உலகத்தை காட்டக்கூடிய காட்சிப்படுத்துகின்ற சாதனங்களை மனிதன் பார்த்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு காலத்திலே உலகம் கிராமமாக மாறிவிட்டது என்று சொன்னார்கள், குளோபல் வில்லேஜ் என்று சொல்வார்கள். உலகம் ஒரு கிராமத்தை போன்று மாறிவிட்டது. கண்ணியமானவர்கள், இன்று அப்படி அல்ல, உலகம் எங்களுடைய இரண்டு உள்ளம் கையுக்கும் இடையிலே வந்துவிட்டது. நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் பாடசாலையிலே படிக்கின்ற சிறுவர்களும் உலகத்தை உள்ளம் கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் என்று நாங்கள் சொல்கிறோம். கண்ணியமானவர்களே, இது இறைவனுடைய பாக்கியம் என்றும் நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக பாக்கியம்தான். ஆனால் யார் சாதனங்களை முறையாக பாவிப்பார்களோ அது அவர்களுக்கு அருளாக இருக்கும். சாதனைகளை முறைகட்ட முறையில் யாரெல்லாம் பாவிப்பார்களோ அது அவர்களின் அழிவுக்கு காரணமாக இருக்கும். நல்லா சொல்கிறான், மனிதர்கள் எப்போதும் மறுமையை மறந்து, கபூரை மறந்து, இறைவனை மறந்து, குர்ஆனை மறந்து வாழ ஆரம்பிப்பார்களோ அப்போது நாங்கள் அவர்களுக்கு உலகத்துடைய சாதனங்களை திறந்து கொடுப்போம். அவர்களுக்கு கிடைத்த அந்த சாதனங்களை வைத்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனிலே, சந்தோஷப்படுவார்கள். இலகுவாக பயணம் செய்கிறோம், எங்களுடைய தொடர்பாடல்களை இலகுவாக அமைத்துக் கொள்கிறோம், உலகத்துடைய காரியங்களை இலகுவாக செய்து கொண்டு போகிறோம் என்று மனிதர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் திடீரென்று அவர்களை நாங்கள் பிடித்து விடுவோம், திடீரென்று அவர்களை நாங்கள் அழித்து விடுவோம், திடீரென்று அவர்களுக்கு நாங்கள் மரணத்தை சுவைக்க செய்து விடுவோம் என்று சாதனங்களை முறைகட்ட முறையிலே பாவிக்கின்ற நேரத்திலே இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட விடயங்களை கேட்கின்ற போது ஆபாசமான காட்சிகளை பார்க்கின்ற போது இன்பமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற போது பல பேர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். அதை தரலாம் சொல்கிறார். சாதனங்களை பார்த்து மனிதன் சந்தோஷப்பட்டுக் கொண்டிருப்பான், ஆனந்தத்தில் இருப்பான். அகதுனாவும் பக்தா, நாங்கள் அவர்களை திடீரென்று பிடித்து விடுவோம். கண்ணியமான, எனவே உலகத்துடைய கருவிகளும் உலகத்துடைய சாதனங்களும் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற தொழில்நுட்ப எழுச்சி டெக்னாலஜி, கண்ணியமானவர்களே, இவைகள் இறைவனுடைய பாக்கியம். நாங்கள் முறையாக பாவிக்க வேண்டும். சாதனங்களுக்கு நாம் அடிமையாக கூடாது. சாதனங்களை எங்களுடைய கட்டுப்பாட்டிலே நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்று இஸ்லாமிய சகோதரர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய காலத்தில் மொபைல் போன் இருக்கவில்லை. சோசியல் மீடியா தற்போது எங்களுடைய இந்த தொழில்நுட்ப காலகட்டத்திலே காணப்படுகின்ற முறையில் இருக்கவில்லை. ஆனால் அவைகளை பாவிக்கின்ற முறைகளை அல் குர்ஆன் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. நபி அவர்களுடைய வாழ்க்கையின் நமூனா நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. அன்பில் இஸ்லாமிய சகோதரர்கள், எனவே நாங்கள் கருவிகளை பாவிக்கலாம். அதை அல்லாஹ் இந்த உலகத்தில் மனித தேவையை பூர்த்தி செய்வதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான். கூடாது என்று நான் சொல்ல வரவில்லை. முறையாக நாங்கள் பாவிக்க வேண்டும். சோசியல் மீடியாக்களை, சமூக வலைதளங்களை நாங்கள் பாவிக்கின்ற போது, முறையாக பாவிக்கின்ற போது அதை ஒரு இபாதத்தாக மாற்றலாம். கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி காட்டி இருக்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சோசியல் மீடியா சமூக வலைதளங்கள், அவர்களுடைய ஊடகம், அவர்கள் எப்படி இந்த ஊடகத்தை அல் குர்ஆன் எந்த அளவுக்கு சோசியல் மீடியாக்களை பற்றி பேசுகிறது, ஊடகங்களை பற்றி பேசுகிறது. அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நூன் வல் கலமி வமா யஸ்ரூன், அல்லாஹ் பேனையின் மீது சத்தியம் செய்கிறான். ஊடகத்தின் அடிப்படை அது எழுத்தாக இருந்தால் என்ன, பேச்சுக்களாக இருந்தால் என்ன, காதால் கேட்கின்ற விடயங்களாக இருந்தால் என்ன, அவைகளுக்கெல்லாம் அடிப்படை எழுத்து. எழுதும் சாதனம் பேனை, பேனையின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். நூல் வல் கலமி வமா யஸ்ரூன், பேனையின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கின்றான். பேனையால் எழுதுகின்ற எழுத்துக்கள் வார்த்தைகள் மீதும் அல்லாஹ் குர்ஆனில் சத்தியம் செய்கின்றான். சூரத்துல் கலம் பேனை என்ற பெயரிலே அல் குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது. அங்கு இஸ்லாம் ஊடகத்துக்கு வழிகாட்டுகிறது. ஊடகம் இறைவனின் ஒரு அருள் என்று பேசுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடகத்தை இபாதத்தாக மாற்றிய ஒரு சமூக தலைவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூத மக்களோடு உரையாடுவதற்காக பேசுவதற்கான காலகட்டம் வந்த நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையின் கடைசி காலகட்டத்திலே உலக நாட்டு தலைவர்களோடு தொடர்பை ஏற்படுத்தினார்கள். அந்த காலகட்டத்தில் கையடக்க தொலைபேசிகள் இருக்கவில்லை, தொழில்நுட்பம் இருக்கவில்லை. ஒட்டக யுகத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊடக பயன்பாடு, சோசியல் மீடியா, சமூக வலைதளங்களை எவ்வாறு பாவிக்க வேண்டும் என்பதற்கு வித்திருந்தார்கள். அன்று இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்ட யூதர்கள் கிஸ்ரா, கைசர் போன்ற சமூக தலைவர்களுக்கு, நஜாஷி போன்ற சமூக தலைவர்களுக்கு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதம் எழுதினார்கள். இன்று ஃபேஸ்புக்கிலும் ஜிமெயிலிலும் மின்தளங்களிலூடாக செய்திகளை நாங்கள் அனுப்புவதை போன்று அன்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடிதங்களை எழுதினார்கள். யூத கிறிஸ்தவர்கள் எழுதுகின்ற கடிதங்கள் சுரியானி மொழியிலே இருந்த நேரத்தில் சுரியானி மொழியை தெரிந்த ஒரு நபித்தோழரை சுரியானி மொழியை படிப்பதற்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். ஸைத் இப்னு சாபித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை 17 வயது சஹாபியை அழைத்துச் சொல்கிறார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தஅல்லமி சுரியானியா, சுரியானிய மொழியை நீங்கள் படிக்க வேண்டும். ஏன்? அந்நிய மக்களுக்கு நான் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும். பிற மதத்தவர்கள் எழுதுகின்ற கடிதங்களை அவர்களுடைய மொழி எனக்கு தெரியாது, அந்த மொழியின் தேவைப்பாடு இருக்கிறது, சுரியானிய மொழியை நீங்கள் படிக்க வேண்டும் என்று ஒரு நபித்தோழருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய அழைப்புக்காக, இஸ்லாமிய தஅ்வா பணிக்காக, இஸ்லாமிய தஅ்வா களத்துக்காகத்தான் இந்த ஊடகத்தை அடிப்படையிலே பயன்படுத்தியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, நல்ல விடயங்களுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம், நல்ல நோக்கத்துக்காக நாங்கள் பயன்படுத்துவோம். எனவே இந்த ஊடகம் என்பது, சோசியல் மீடியாக்கள் எனப்படுகின்ற சமூக வலைதளங்கள் என்பது எங்களுடைய காலகட்டத்தில் ஒரு கத்தியை போன்றது. அந்த கத்தியினால் ஒரு மனிதனை அறுத்து கொலையும் செய்யலாம், அதே கத்தியினால் ஒரு பிராணியை அறுத்து அந்த மாமிசத்தை ஏழைகளுக்கு சதக்காவாக கொடுக்கலாம். கத்திதான் அதை கொள்ளுகின்ற போது, ஒருவரை வெட்டுகின்ற போது அது பெரும்பாவமாக மாறுகிறது. அதே கத்தியினால் ஒரு பிராணியை அறுத்து அல்லது ஒரு பழத்தை அறுத்து, ஒரு உயிருள்ள ஒரு வஸ்துவை அறுத்து அதை நாங்கள் தானமாக கொடுக்கின்ற போது அது இபாதத்தாக மாறுகிறது. அதே போன்றுதான் எங்களுடைய சோசியல் மீடியாக்கள், சமூக வலைதளங்கள், அது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், அது வாட்ஸ்அப்பாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், மெசஞ்சராக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவைகளை நாங்கள் சமூக வலைதளங்கள் என்று சொல்கிறோம். எனவே எங்களுடைய எண்ணம் நல்லெண்ணமாக இருக்க வேண்டும். நான் பயன்படுத்துவது ஆபாசத்துக்கோ அல்லது பிறருடைய குறைகளை அரங்கேற்றுவதற்கோ அல்லது பிறருடைய ரகசியங்களை அம்பலப்படுத்துவதற்கோ அல்ல, இபாதத் என்ற நோக்கத்திலே நான் பயன்படுத்துகிறேன். இஸ்லாமிய அழைப்பு பயணத்துக்காக நான் பயன்படுத்துகிறேன். இஸ்லாத்துக்கு எதிரான சவால்களுக்கு முகம் கொடுத்து அதற்கான தக்க பதிலை பிற மதத்தவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நான் பயன்படுத்துகிறேன் என்ற எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்திலே நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, சகோதரர்களே, நாங்கள் இன்று எங்களுடைய கையில இருக்கின்ற உலகத்தை உள்ளங்கையிலே நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்டர்நெட்டை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம், மொபைல் போனை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தில் வர வேண்டியது, நான் பார்க்கின்ற என்னுடைய கண், எனக்கு வருகின்ற தகவல்களை செய்திகளை நான் பார்க்கின்ற போது என்னுடைய கண்ணை நான் பயன்படுத்துகிறேன். செய்திகளை நகர்த்துகின்ற போது என்னுடைய மூளையை விட அதிகமாக என்னுடைய கையுடைய விரல்களை நான் பயன்படுத்துகிறேன். சில குறுந்தகவல்களை நாங்கள் கேட்கின்ற போது காதினால் நாங்கள் கேட்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த மூன்று, எங்களுடைய கை, எங்களுடைய கண், எங்களுடைய செவிப்புலன், ஐம்புலங்கள் என்று வைத்துக் கொள்ளலாம். ஊடக பயன்பாட்டுடைய நேரத்திலே சமூக வலைதளங்களை நாங்கள் பயன்படுத்துகின்ற போது எங்களுடைய ஐம்புலங்களை நாங்கள் பாவிக்கின்றோம். கண்ணியமானவர்களே, இந்த ஐம்புலங்களுடைய தாக்கம் பாரதூரம் அல் குர்ஆன் பேசியிருக்கிறது. லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம் இன் அஸ்மா வல் பஸர் வல் ஃபுஆத் குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. இந்த ஆயத் இறங்கக்கூடிய நேரத்தில் மொபைல் போன் இருக்கவில்லை, தொழில்நுட்பம் இருக்கவில்லை. அல்லாஹ் அன்று சொன்னான். ஒரு மனிதனிடத்திலே கேள்வி கேட்கலாம், மனிதன் பேசுவான், மனிதன் பேச்சு திறன் உள்ளவன். அன்று குர்ஆன் சொன்னது, உங்களுடைய காது இடத்தில் நாங்கள் கேட்போம், கண் பேசும், கண் பேசக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, கைகளும் பேசுகின்ற ஒரு நாள் இருக்கிறது. இந்த காலத்தை தான் அந்த குர்ஆன் சொன்னது. யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வஅய்தீஹிம் வஅர்ஜுலுஹும் பிமா கானூ யஅமலூன். அந்த மறுமையுடைய நாளை அல்லாஹ் அறிமுகம் செய்கின்ற போது சொல்கிறான், அவர்களுடைய கரங்கள் பேசும், கரங்கள் பேசும், எந்த செய்தியை நீ யாருக்கு அனுப்பினாய், ஏன் அனுப்பினாய்? கரங்களை, எங்களுடைய கரங்கள் பேச ஆரம்பிக்கும். மனிதனுடைய வாய், நக்திமு அலா அஃவாஹிஹிம், வாய்களுக்கு நாங்கள் கூட்டு போட்டு விடுவோம், அந்த மனிதரின் கரங்கள் பேசும். நான் எழுதிய வார்த்தைகள் என்ன, நகர்த்திய செய்திகள் என்ன என்பதை பற்றி நானும் நீங்களும் பேசுவதற்கு முன்னாக எங்களுடைய கரங்கள் பேசும். எனவே மெசேஜ்களை நாங்கள் பாஸ் பண்ணுகின்ற நேரத்திலே, நகர்த்துகின்ற நேரத்திலே, இந்த விரல், இந்த விரல்கள் அல்லாஹ்விடத்திலே பேசும் என்பதை எங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆபாசங்களை, ஊர்ஜிதமற்ற செய்திகளை, வதந்திகளை, மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் நகர்த்துகின்ற போது, பரப்புகின்ற போது, நிச்சயமாக அது ஒரு பாவமாக கருதப்படுகிறது. கை பேசும், அல்லாஹ் சொல்றான், செவிப்புடன் உன்னுடைய காதினால் எதை கேட்டார், யாருடைய குறைகளை நீ கேட்டாய்? கண்ணியமான சகோதரர்களே, ஒருவர் ஒருவருடைய குறையை வாயால் பேசுவதும், அதே மனிதனுடைய குறையை செய்தியாக பரப்புவதும் அல்லாஹ்விடத்திலே சமமானது. ஒருவர் ஒரு மனிதனை பற்றி வாயினால் புறம் பேசுவதும், அதை எழுத்தினால் தகவலாக, மெசேஜாக சமூக வலைதளங்களிலே பரப்புவதும் அல்லாஹ்விடத்திலே சமமானது. எனவே நாங்கள் தட்டுகின்ற புத்தானை தட்டுகிறோம், பட்டனை தட்டுகிறோம், செய்தி உலகெங்கும் செல்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த செய்தி அமானிதம், அந்த செய்தியை நகர்த்திய உயிரில்லாத விரலை அல்லாஹ் பேச வைப்பான். காது பேசும், பார்வை பேசும். குர்ஆன் சொல்கிறது, கான மஸ்ஊலா, காது, பார்வை, உள்ளம், இது மூன்றும் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னால் மனிதனுக்கு எதிராக செயல்படும் என்று அல் குர்ஆன் மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே நாங்கள் செய்திகளை அல்லது சமூக வலைதளங்களை நாங்கள் பாவிக்கின்ற நேரத்தில் இறைவன் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், இந்த விரலும் இந்த செவிப்புலனும் இந்த பார்வையும் அமானிதமாக எனக்கு தரப்பட்டிருக்கிறது, இறைவனுடைய பொருத்தத்துக்காக நான் அதை பயன்படுத்த வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் பாவிக்க வேண்டும். அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்தது எங்களுடைய நேர முகாமைத்துவம், எங்களுடைய நேரம் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர், இன்று உலகத்திலே ஒரு மனநோயாக, மனநோயாளிகளாக, தனிமையை விரும்புகின்ற, இருளை விரும்புகின்ற, சமூகத்தை விட்டும் ஒதுங்கி நடக்கின்ற ஒரு வகையான சைக்கோ மனநோய்க்கு இன்றைய சமூகத்தில் பல பேர்கள் அடிமையாகிவிட்டார்கள். பல பேர்களுடைய மனைவிமார்கள் அடிமையாகிவிட்டார்கள், பல பெண்களுடைய கணவன்மார்கள் அடிமையாகிவிட்டார்கள். அன்பு இஸ்லாம சகோதரர்களே, நாங்கள் நேர கட்டுப்பாடு இல்லாமல் சாப்பிடுவதற்கு ஒரு நேரம் வைத்திருக்கிறோம். ஏன்? இறைவனுக்கு நாங்கள் வணக்கம் செய்கின்ற இபாதத்துக்கும் அல்லாஹ் நேரத்தை வைத்திருக்கின்றான். 24 மணித்தியாலமும் தொழ வேண்டும் என்று அல்லாஹ் கடமையாக்கவில்லை. இன்ன ஸலாத்தக்கான அல் முஃமினீன் கிதாபம் மவ்கூதா, அல்லாஹ் தொழுகையை பற்றி சொல்கிறான், நீங்கள் நேரத்துக்குத்தான் தொழ வேண்டும். ஆனால் கண்ணியமானவர்களே, சோசியல் மீடியாக்களில் அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்கள், அவர்களின் அதிகமான நேரம் இந்த அளவுக்கு தான். அறிக்கைகள் சொல்கிறது, ஒரு மனிதன் எப்போது 7 மணித்தியாலத்துக்கு அதிகமாக ஒரு நாளைக்கு மொபைல் போனை பாவிப்பானோ அந்த மனிதன் மனநோயாளியாக மாறுகிறார். ஏன் அதிகமான நேரங்கள் சாதனங்களுக்கு கொடுக்கின்ற போதே அவருடைய பார்வையில் பலவீனம் ஏற்படுகிறது, பார்வையில் பலவீனம் ஏற்படுகிறது, உடம்புடைய சக்தியை வீணாக அவர் பயன்படுத்துகின்றார், நேரம் வீணடிக்கப்படுகிறது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 அருட்கொடைகளை சொன்னார்கள், நிஅமத்தான் மக்பூலுன் ஃபீஹிமா கதீரும் மினன்னார். 2 அருட்கொடைகள், அந்த 2 அருட்கொடைகளுடைய பெருமதியை அதிகமான மக்கள் விளங்கவில்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், அதுதான் ஆரோக்கியம், அடுத்தது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற ஓய்வு நேரம். ஒரு மனிதன் குறிப்பிட்ட நாளில் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட நேரத்தில் ஓய்வெடுக்க வேண்டும். ஆனால் பல பேர்கள் ஓய்வெடுப்பதற்கும் நேரம் கிடையாது, தூங்குவதும் அந்த போனோடு, எழும்பியவுடன் அவர்கள் எடுப்பதும் அந்த போனே தான். நபி அவர்கள் சொன்னார், இரண்டு விடயங்கள், ஆரோக்கியமும் ஒரு மனிதனுடைய ஓய்வு நேரமும் மிக பெறுமதியானது. அந்த பெறுமதியை மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் உணரவில்லை என்று 1400 வருடங்களுக்கு முன்னால் சொன்னார்கள். எனவே தேவையற்ற முறைகளில் அதிகமான நேரங்கள் இப்படியான சாதனங்களை பாதிப்பதனால் எங்களுடைய நேரமும் வீணாகிறது, எங்களுடைய சக்தியும் வீணாகிறது, எங்களுடைய ஆரோக்கியத்திலும் அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது. கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இந்த கையடக்க தொலைபேசியினூடாக அல்லது சமூக வலைதளங்களுடைய விளைவுகள் மூன்று இருக்கிறது. அந்த மூன்றையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவில் இருக்கிறார்கள். சிரியாவிலிருந்து மதீனாவில் இருக்கின்ற முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்கிற ஒரு சஹாபிக்கு கடிதம் எழுதுகிறார். இங்கு ஒரு பாடம் இருக்கிறது. நாங்கள் வாட்ஸ்அப்பை, பேஸ்புக்கை, சமூக வலைதளங்களில் நல்லவற்றைத்தான் நாங்கள் படிக்க வேண்டும், அவைகளுடைய நலவை நாங்கள் எடுக்க வேண்டும், நல்லவைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், மற்றவர்கள் சொல்கின்ற நலவுகளை நாங்கள் எடுக்க வேண்டும் என்பதும் இந்த சமூக வலைதளங்களை பாவிக்கின்ற ஒழுக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய தலைவராக இருந்து முகைரத் இப்னு ஷுஅபாவுக்கு கடிதம் எழுதுகிறார். உக்துப் லி மா சமிஅத்தஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்லாமிய தேசத்தின் ஜனாதிபதி மெசேஜ் அனுப்புகிறார் முகைரத் இப்னு ஷுஅபாவுக்கு, நபி அவர்களிடத்திலிருந்து நீங்கள் கேட்ட ஹதீஸ்களில் ஒரு விருப்பமான ஒரு ஹதீஸை எனக்கு நீங்கள் கடிதத்தின் மூலம் எழுதி அனுப்புங்கள். கண்ணியமானவர்களே, அந்த கடிதத்திலே நபி அவர்கள் சொன்ன ஹதீஸை முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதினார்கள். அந்த ஹதீஸுடைய விளைவுதான் இப்போது அதிகமான பேர்கள் சமூக வலைதளங்களில் அந்த ஹதீஸில் நபி அவர்கள் எச்சரித்த மூன்று விடயங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். முகைரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடிதத்துக்கு பதில் எழுதுகிறார்கள். இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரிஹலகும் ஸலாதன். நபி அவர்கள் மூன்று விடயங்களை வெறுத்தார்கள். முதலாவது கீல் வகால், வதந்திகள், வதந்திகளை பரப்புவதையும் கேட்பதையும் எழுதுவதையும் மக்களுக்கு மத்தியில் நம்பகத்தன்மையை விளங்காமல் சொல்வதையும் நபி அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். இனிமானவர்களே, குர்ஆனில் சமூக வலைதளங்களை எப்படி பாவிக்க வேண்டும் என்பதை சூரத்துல் நம்லிலே அல்லாஹ் மனிதன் அல்ல ஒரு பறவையின் மூலம் இந்த சமூகத்துக்கு சொல்லித்தருகிறான். கேவலம் சமூக வலைதளங்களை நானும் நீங்களும் முறையாக பாவிக்கவில்லை என்றால் ஒரு பறவையை விடவும் நானும் நீங்களும் அற்பமாக மாறிவிடுகிறோம். அதான் ஹுத்ஹுத் பறவை. இந்த ஹுத்ஹுத் பறவை பலஸ்தீனிலிருந்து யமனுக்கு போகிறது. 12,000 கிலோமீட்டர்கள் தொலைவில் இருக்கின்ற யமன் தேசத்திற்கு ஹுத்ஹுத் பறவை சென்று விடுகிறது. சென்று பல நாட்களாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் பறவைகளுடைய மொழியை படித்துக் கொடுத்திருந்தான். பறவைகளோடு எப்படி பேச வேண்டும், பறவைகள் பேசுகின்ற மொழியை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு படித்துக் கொடுத்திருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் தபக்கத தயிர் ஒவ்வொரு படைப்பினங்களை அவர்கள் தேடிக்கொண்டு வருகிறார்கள். தன்னுடைய சபையில் இருக்கின்ற பறவைகளை மிருகங்களை தேடுகிறார்கள். இந்த நேரத்தில் என்று சொல்கின்ற ஒரு பறவை, ஒரு இனம் அல்ல, ஒரு பறவையை மாத்திரம் காணவில்லை. இப்போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கோபம் வருகிறது. சொல்கிறார்கள், மாலி லா அரல் ஹுதுஹுத் அம் கான மினல் வாஹிபீன் லவ் அஸ்பன்னஹு அலாபன் ஷதீதன் அவ் லா அஸ்பஹன்னஹு அவ் லா யாதியன்னி பிசுல்தானின் முபீன். சொல்கிறார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ஹுதுஹுத் பறவையை காணவில்லை, எங்கு சென்று விட்டதோ என்று எனக்கு தெரியாது. இந்த ஹுதுஹுத் பறவை திரும்பி வந்தால் அந்த பறவைக்கு நான் தண்டனை கொடுப்பேன், தண்டிப்பேன், அல்லது அந்த பறவையை நான் அறுத்து விடுவேன், அல்லது அது என்னுடைய சபைக்கு வராத காரணத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். மூன்று விடயங்களை சொன்னார்கள், ஒன்றோ தண்டிப்பேன், அல்லது அறுத்து விடுவேன், அவளையின் சுல்தானின் முபீன், அல்லது தெளிவான ஆதாரத்தை எவிடன்ஸை கொண்டு வர வேண்டும், இந்த காரணத்துக்காகத்தான் இன்று நான் உங்களுடைய சபைக்கு வரவில்லை என்ற காரணத்தை அந்த பறவை சொல்ல வேண்டும் என்று சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, 12,000 கிலோமீட்டர்கள் பறந்து ஹுதுஹுத் பறவை மீண்டும் பலஸ்தீனுக்கு வருகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சபைக்கு வருகிறது. வந்து சொல்கிறது, சுலைமானே, என்னை நீங்கள் கொண்டு விட வேண்டாம், என்னை தண்டிக்க வேண்டாம், நீங்கள் சொன்னீர்கள் தெளிவான காரணத்தை முன்வைக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். நான் யமனுக்கு சென்றிருந்தேன், அந்த நேரத்திலே சபா வாசிகளை நான் பார்த்தேன். அந்த சபா வாசிகள் சம்பந்தமாக உறுதியான ஒரு தகவலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். பறவை மனிதன் அல்ல, மனிதன் அல்ல, பறவை ஒரு செய்தியை உறுதி, அந்த செய்தியுடைய உறுதியையும் உண்மை நிலையையும் கவனத்தில் கொண்டதற்கு பின்புதான் அந்த செய்தியை பரப்ப ஆரம்பிக்கிறது. பறவை சொன்ன வார்த்தையை குர்ஆன் சொல்கிறது, பினபின் யகீன், உறுதியான ஒரு தகவலை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கண்ணியமானவர்களே, இப்போது அல்லாஹ் படித்து தருகிறான். செய்திகள் வருகின்ற போது நாங்கள் அவசரப்படக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது, நிதானத்தை இழக்கக்கூடாது, வார்த்தைகளை விடக்கூடாது, நாங்கள் நிதானமாக செயல்பட வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த பறவையை பார்த்து சொல்கிறார்கள், நீ சொல்கிறாய் உண்மையான நம்பகத்தன்மையுள்ள உறுதியான ஒரு தகவலை கொண்டு வந்திருப்பதாக நீ சொல்கிறாய், அப்படி என்றால் நீ சொன்ன வார்த்தையை வைத்து நான் நம்ப மாட்டேன், நீ உண்மை சொல்கிறாயா அல்லது பொய் சொல்கிறாயா என்பதை நான் மீளாய்வு செய்ய வேண்டும். இந்த ஒழுக்கம் பட்டப்பிளை செய்து வருகின்ற போது கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் பரப்பக்கூடாது. பறவை உண்மையுடைய உண்மையான செய்தியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னால் முன்வைக்கின்ற போது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்த பதில் என்ன, உண்மையான வார்த்தை என்று நீ சொல்கிறாய், ஆனால் நான் பார்க்க வேண்டும், நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும், உண்மை நிலையை நான் விளங்க வேண்டும், நீ பொய் சொல்கிறாயா அல்லது உண்மை சொல்கிறாயா என்பதை நான் ஆராய்ச்சி செய்துதான் முடிவெடுப்பேன். எனவே வதந்திகளை பரப்பக்கூடாது, வதந்திகளை நம்பக்கூடாது, வதந்திகள் வருகின்ற போது ஆவேசப்படக்கூடாது, நிதானத்தை நாங்கள் கையாள வேண்டும். யா அய்யுஹல் லதீன ஆமனூ இன் ஜாஅகும் ஃபாஸிகும் பினபஇன் ஃபதபய்யனூ. ஈமான் கொண்டவர்களே, ஃபாஸிகான ஒருவர், இறைவனோடு தொடர்பில்லாத ஒருவர், பாவியாக நீங்கள் கருதக்கூடிய ஒருவர், நம்பிக்கை இல்லாத ஒருவர் ஒரு தகவலை கொண்டு வந்தால், ஒரு செய்தியை உங்களுக்கு சொன்னால், ஃபதபய்யனூ, அதை நீங்கள் கீழே விசாரிக்க வேண்டும், உண்மை நிலையை விளங்குவதற்காக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும், அவசரப்படக்கூடாது என்று அல் குர்ஆன் நமக்கு போதிக்கிறது. எனவே செய்திகள் வருகின்ற போது உண்மை நிலையை விளங்கி அதனுடைய உண்மை தன்மை என்ன என்பதை விளங்கி அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், பரப்ப வேண்டும். அது குர்ஆன் சொல்கின்ற ஒழுக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. அன்று இஸ்லாமிய இறுதியாக இன்று உலகத்திலே இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய தரவுகளை நாங்கள் பார்க்கின்ற போது 140% இந்த சமூக வலைதளங்களை இறைவன் இந்த காலத்துக்கு நமக்கு கொடுத்த தஅவாவுடைய சாதனம் இறைவனுடைய அருட்கொடையை இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் பாதிக்கக்கூடியவர்களில் 40க்கும் மேற்பட்ட வீதத்தில் உள்ளவர்கள் ஆபாசங்களுக்கு தான் பாதிக்கிறார்கள். ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் அல்லது ஒரு யுவதி பேஸ்புக்கிலே முகாட்டையிலே ஒரு கணக்கை திறக்கின்ற போது அவர்களுடைய பெரும்பாலானவர்களுடைய அவர்கள் அங்கு இடுகின்ற உருவப்படங்களை கமெண்ட்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஆய்வுகள் சொல்கிறது அவர்கள் பெரும்பாலும் தகாத உறவு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், தகாத தொடர்பொன்றை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஆபாசமான விடயங்களை பரப்புவதற்கும் ஆபாசமான உருவப்படங்களை அரங்கேற்றுவதற்கும் ஆபாசமான காட்சிகளை பரப்புவதற்கும் தான் 140% இந்த சமூக வலைதளங்களை பாதிக்கிறார்கள். அன்று இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஆபாசங்களை பார்க்கக்கூடாது என்றும் பரப்பக்கூடாது என்றும் அல் குர்ஆன் சொல்லித்தருகிறது. யாரெல்லாம் இந்த உலகத்திலே மானக்கேடான ஆபாசமான விடயங்களை ஃபாஹிஷா என்பதற்கு அல் குர்ஆனில் இன்னொரு ஆயத்து சொல்கிறது, விபச்சாரம். யாரோ தகாத முறையில் ஈடுபட்ட காட்சிகளை இவர் எடுத்து பரப்ப ஆரம்பிக்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் ஃபாஹிஷாவை செய்வார்களோ அங்கு அல்லாஹ் ஃபாஹிஷா என்ற வார்த்தையை விபச்சாரத்துக்கு பாவித்திருக்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் ஆபாசமான காட்சிகளை தொழில்நுட்பம் உலகத்தில் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஆபாசமான காட்சிகளை யாரெல்லாம் பரப்புவதை விரும்புவார்களோ, பரப்பவில்லை பரப்ப வேண்டும் என்ற ஆசையோடு சமூக வலைதளங்களை பாவிக்கிறார்கள். ஆபாசங்களை பார்க்கவில்லை பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் சொல்றான், லஹும் அதாபுன் அலீமுன் ஃபி துன்யா வல் ஆகிரா, உலகத்திலும் அவர்களுக்கு தண்டனை இருக்கிறது, வல் ஆகிரா மறுமையிலும் தண்டனை இருக்கிறது. வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன், நீங்கள் பரப்புகின்ற செய்திகளையும் நீங்கள் பார்க்கின்ற காட்சிகளையும் நீங்கள் எழுதுகின்ற விடயங்களையும் நீங்கள் அறியாவிட்டாலும் உங்களை விட அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே முதலாவது சொன்னார்கள், கீல வகால், வதந்திகள், மற்றவர்களுடைய செய்திகள். கண்ணியமான, இன்று என்ன ஒரு பிரச்சனை வருகின்ற போது ஒருவருடைய குறையை என்ன சொல்வார்கள், உன்னை நான் பேஸ்புக்கிலே போடுவேன், இந்த செய்தியை முக அட்டையிலே நான் பரப்புவேன் என்றுதான் பல பேர்களை பல பேர்கள் அச்சமூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மற்றவர்களுடைய குறையை கேட்பதற்கு அல்லாஹ் 2 காதுகளை தரவில்லை, மற்றவர்களுடைய குறையை பார்ப்பதற்கு 2 கண்களை தரவில்லை. நல்லதை அதிகமாக பார்க்க வேண்டும், நல்லதை அதிகமாக கேட்க வேண்டும் என்பதற்கு தான் 2 காதுகளை இதை வந்திருக்கிறார். எனவே மற்றவர்களுடைய குறையை யாரெல்லாம் வெளிப்படுத்துவார்களோ, அது சமூக வலைதளங்களின் ஊடாக வெளிப்படுத்தினால் என்ன, பேச்சுக்களின் ஊடாக வெளிப்படுத்தினால் என்ன, நபி அவர்கள் சொன்னார்கள், தலபல்லாஹு அவுரதா, அல்லாஹ் மனிதனுடைய குறைகளை மறைக்கின்ற அல்லாஹ் அந்த மனிதனுடைய குறைகளை தேடி வயஃலஹு ஃபீ ஜௌஃபி பைத்தி, அவருடைய வீட்டு நடுவில் அவர் ஒளிந்தாலும் அவரை அல்லாஹ் உலகமெங்கும் கேவலப்படுத்துவான் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே மற்றவர்களுடைய செய்திகளை மற்றவர்களுடைய குறைகளை பரப்புகின்ற அல்லது எழுதுகின்ற ஊடகங்களாக இந்த சமூக வலைதளத்தை நாங்கள் பாதிக்க கூடாது. நபி அவர்கள் அதை வெறுத்திருக்கிறார்கள். 2வது அந்த கடிதத்திலே நபி அவர்கள் சொன்னதாக, முகீரத் இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர் முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்கிறார்கள், 2வது நபி அவர்கள் சொன்னார், மீன் பேச்சு, தேவையில்லாத விடயங்கள், தேவையில்லாத கேள்விகள், குரூப்புகளை தொடர்ந்து ஆண்கள் வேறு பெண்கள் வேறு அல்லது பெண்களும் ஆண்களும் சேர்ந்து குரூப்புகளை தொடர்ந்து தேவையில்லாத விடயங்களை பேசுவது, தேவையில்லாத கேள்விகளை கேட்பது. கண்ணிய மாணவர்களே, இன்று வாட்ஸ்அப் குரூப்பினால் பல குடும்பங்கள் பிரிந்திருக்கிறது. நபி அவர்கள் ஊடகத்தை முஸ்லீம்களை மாத்திரமல்ல அந்நிய மக்களையும் மார்க்கத்தோடு இணைக்க வேண்டும் என்பதற்காக சமூக வலைதளங்களை நபி அவர்கள் பாவித்தார்கள். இன்று பல குடும்பங்களை கணவன் வேறு, மனைவி வேறு, பிள்ளைகள் வேற இப்படியாக பிரிப்பதற்கு இந்த வாட்ஸ்அப் காரணமாக இருக்கிறது. ஏன் அது அதிகமானவர்கள் நல்லதை பேசுவதும் கிடையாது, நல்லதை பரப்புவதும் கிடையாது, தன்னைத்தானே பேசுகிறார்கள். நான் இப்போது மக்காவில் இருக்கிறேன், நான் காபாவுக்கு முன்னால் இருக்கிறேன், நான் தொழுது கொண்டிருக்கிறேன், இன்று நான் நோன்பு பிடித்திருக்கிறேன், நான் நோன்பு தொடக்க இருக்கிறேன், தன்னை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள்.
இஸ்லாம் சொல்கிறது இஸ்லாத்தை பேசுங்கள்,
ஹதீஸை பேசுங்கள், மார்க்கத்தை பேசுங்கள், தன்னைத்தானே பேசாதீர்கள். எனவே அந்த குரூப்புகளில் தேவையில்லாத கேள்விகளும் தேவையில்லாத பேச்சுக்களும் வீணான கேள்வி பதில்களும் இருக்கிறது. நபி அவர்கள் இப்படியான தேவையில்லாத கேள்விகள் கேட்பதை பரப்புவதை நபி அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக, மூன்றாவது, இபாஹத்துல் மால், வீண்விரயம். வீண்விரயம், ஒரு மனிதன் பணம் வாங்கி இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறார், நல்லதை பரப்புகிறார், அது சதக்காவாக மாறுகிறது, இபாதத்தாக மாறுகிறது. அதே மனிதன் ஆபாசத்தையும் பலாய்களையும் தேவையில்லாத விடயங்களையும் வீண் பேச்சுக்களையும் பாவிப்பதற்கும் பயன்படுத்துவதற்கும் அரங்கேற்றுவதற்கும் சமூக வலைதளங்களை பாவித்தால் அது பாவமாக மாறுகிறது. அவருடைய பணத்தையும் அவருடைய நேரத்தையும் அவர் வீணாக செலவழித்தவராக கருதப்படுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்ன வெறுத்த மூன்று விடயங்களும் இன்றைய சமூக வலைதளங்களுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. தேவையில்லாத விடயங்கள், மற்றவர்களுடைய அலாய் பலாய் முசீபத்துக்கள், இரண்டாவது தேவையில்லாத கேள்விகளும் பதில்களும், மூன்றாவது வீண்விரயம். இது மூன்றையும் இன்றைய எங்களுடைய கையிலே இருக்கின்ற மொபைல் போன்கள், எங்களுடைய கையிலே இருக்கின்ற நவீன சாதனங்கள் இந்த உலகத்திலே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் அன்று 1400 வருடங்களுக்கு முன்னால் இந்த மூன்றையும் ஒரே சபையில் ஒரே நேரத்தில் மூன்று விடயங்களையும் நபி அவர்கள் சொன்னார்கள். அது இன்று நடந்து கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சாதனங்கள் குர்ஆனை விட்டும், தொழுகையை விட்டும், மனைவிக்கு நான் செய்கின்ற கடமைகளை விட்டும் எம்மை தூரமாக்க கூடாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வை மார்க்கத்துக்காக சமூகத்துக்காக செலவழித்த நபி அவர்கள். ஹதீஸிலே வருகிறது, மைமூனா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், என்னுடைய கணவர் படுக்கைக்கு வந்தார் என்றால் ஒரு மணித்தியாலம் என்னோடு பேசுவார்கள். இன்று மனைவியோடு பேசுவதற்கு கூட நேரம் கிடையாது. வேலைக்கு போகிறார்கள், ஹலாலை தேடுகிறார்கள், வீட்டுக்கு வருகிறார்கள், சாப்பிடுகிறார்கள், மணித்தியால கணக்கு போனிலே அவர்கள் இருக்கிறார்கள், அப்படியே உறங்கி விடுகிறார்கள். நபி அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனைவி இடத்தில் தூங்குவதற்கு முன்னால் ஒரு மணித்தியாலம் அன்பாக பேசியிருக்கிறார்கள். இன்று பல பேர்கள் மனைவியை விட்டும் தூரமாக இருக்கிறார்கள், படுக்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும். அவர்களுடைய நண்பர்களும் நண்பிகளும் இத்தாலியிலும் அமெரிக்காவிலும் இருக்கிறார்கள். கண்ணீர் வடிக்க வேண்டியவர், சகோதரர்களோடு, தாயோடு, பிள்ளையோடு, தான் ஈன்றெடுத்த பிள்ளை குட்டிகளோடு பேசுவதற்கு நேரம் கிடையாது. முகத்தை பார்த்து தாயோடும் மனைவியோடும் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பேசுவதற்கு நேரம் கிடையாது. முக அத்தையில் இத்தாலியில் இருக்கக்கூடிய பெண்ணோடு அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய நண்பரோடு மெசேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இதை பற்றி நிச்சயமாக கேட்பான். நாங்கள் ஹலாலான முறையிலே எங்களுடைய மனைவிமார்களை திருமணம் செய்திருக்கிறோம். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்களை அமானிதமாகத்தான் நீங்கள் கரம் பிடித்திருக்கிறீர்கள். கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும், உரிமைகளை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க வேண்டும், முகம் பார்த்து பிள்ளைகளோடு பேச வேண்டும். பேசுகிறோம், எங்களுடைய முகம் மொபைலே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, யூத கிறிஸ்தவர்களுடைய வலையிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. எப்போது இந்த சமூகம் குர்ஆனை விட்டும் விக்ரை விட்டும் தூரமாகுவார்களோ அப்போது குர்ஆன் சொல்கிறது, அவர்களுடைய நண்பர்களாக நாங்கள் ஷைத்தானை மாற்றிவிடுவோம். அதுதான் இந்த காலம். ரஹ்மான், யார் குர்ஆனை ஒதுக்கி போனை எடுப்பார்களோ, யார் குர்ஆனை குடும்பத்தை ஒதுக்கி போனை எடுப்பார்களோ, ஹதீஸை ஒதுக்கி போனை எடுப்பார்களோ, அல்லாஹ் சொல்கிறான் அவனுடைய நண்பனாக நான் மாற்றி விடுவேன். இதனால் இவருக்கு நேரம் கொடுக்க முடியாது, மனைவிக்கு நேரம் கொடுக்க முடியாது, தொழுகைக்கு நேரம் கொடுக்க முடியாது, மனோ இச்சைக்கு அடிமையாக மாறுகிறார். அதையும் குர்ஆன் சொல்கிறது, ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் சில மனிதர்கள் வருவார்கள், இரண்டு பாவங்களை செய்வார்கள். குர்ஆன் சொல்றது என்ன, அல்லாஹு ஸலா, தொழுகையை வீணாக்குவார்கள். 24 மணி நேரம் சோசியல் மீடியாவிலே அவர் இருக்கிறார், இறைவனுக்கு சுஜூத் செய்வதற்கு 5 நிமிடம் கிடைக்காத அளவுக்கு, நேரத்தை எடுக்காத அளவுக்கு அவர் பிஸியாக இருக்கிறார். குர்ஆன் சொல்றது அந்த மக்கள் தொழுகையை வீணாக்குவார்கள். அதே போன்று மனோ இச்சைகளுக்கு அடிமைகளாக இருப்பார்கள். இது எதன் மூலமாக ஏற்படுகிறது, நவீன சாதனங்களுக்கு அடிமையாகின்ற போது, நாங்கள் அடிமைகளாக மாறுகின்ற போது, இந்த இரண்டு விளைவுகளும் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. தொழுகைகள் உதாசீனம் செய்யப்படுகிறது, உரிமைகள் பறிக்கப்படுகிறது, மனிதர்களும் இளைஞர்களும் யுவதிகளும் மனோ இச்சைக்கு அடிமையாக மாறிவிட்டார்கள். மனம் சொல்வதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சமூக வலைதளத்தை, சோசியல் மீடியாவை நாங்கள் இபாதத்தாக மாற்றுவோம், தாவாவாக மாற்றுவோம், இஸ்லாத்துடைய தூதை செய்தியை உலக மக்களுக்கு சொல்வோம். அப்போது இபாதத்தை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் மாறுவோம். அதில் குறைகளையும் ஆபாசங்களையும் உருவப்படங்களையும் தேவையற்ற விடயங்களையும் நாங்கள் பரப்புவதற்கும் எழுதுவதற்கும் அரங்கேற்றுவதற்கும் சமூக வலைதளங்களை நாங்கள் பாவித்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களோடு ஷைத்தான் இருக்கிறான், நாங்கள் ஷைத்தானுடைய நண்பர்களாக இருக்கிறோம். இறைவன் எங்களை பிடிப்பதற்காக, திடீரென்று எங்களை அழிப்பதற்காக இந்த அறுப்புடை எனக்கு தந்திருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் உணர வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த சமூக வலைதளங்களை, ஊடகத்தை, மீடியாவை முறையாக பாவித்து இபாதத்து செய்தவர்களாக, இறைவனின் பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிடுவானாக. யாழ்வருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்வருடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாழ்வாவுடைய சாதனங்களை, உன்னுடைய அருட்கொடைகளை முறையாக பாவித்து உன்னுடைய பொருத்தத்தை பற்றி சுவர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிடுவாயாக. அலமீன்.